بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. நமது இந்த தொடர் ரமலானுடைய மாதத்தில் நடைபெறவில்லை. அதற்கு பிறகு முதல் வகுப்பாக இன்று இது ஆரம்பமாக இருக்கிறது. இன்றைய வகுப்பிலே பெரும்பாவங்களில் 39வதாக நாம் இன்று பார்க்கப் போவது அல் ஹியானா. அல் ஹியானா என்று சொல்லும்போது மோசடி என்ற அர்த்தத்தை இது கொடுக்கின்றது. இந்த பெரும்பாவத்தை பற்றி அல் குர்ஆன் சுன்னாவிலே இது எப்படி எச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய செய்திகளை நாம் இன்று பார்ப்போம். அல்லாஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடும் போது 8வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஃபாலுடைய 27-28 ஆகிய வசனங்களிலே சொல்கின்ற போது, يا ايها الذين امنوا لا تخونوا الله والرسول وتخونوا اماناتكم وانتم تعلمون. الله تعالى மூமின்களை இறை விசுவாசிகளை அழைத்து சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அதேபோன்று அமானிதங்கள் விஷயங்களிலும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் அறிந்த நிலையிலே என்று அல்லாஹ் சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் மனிதர்களே என்று அழைக்கவில்லை, அதேபோன்று நிராகரிப்பாளர்களே என்று அழைக்கவில்லை. இதில் அல்லாஹ் அழைப்பது மூமின்களே, இறை விசுவாசிகளை தான் அழைக்கிறான். இறை விசுவாசிகளை அழைத்து நீங்கள் மோசடி செய்யக்கூடாது என்று சொல்கிறான். அப்போ இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஒவ்வொரு மூமினும் இதை தனது சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். அல்லாஹுக்கு மூமின்களாகிய நீங்கள் மோசடி செய்யக்கூடாது, அல்லாஹுடைய ரசூலுக்கு மோசடி செய்யக்கூடாது, அதேபோன்று உங்கள் மீது சுமத்தப்பட்ட அமானிதங்கள் விஷயத்தில் நீங்கள் மோசடி செய்யக்கூடாது அறிந்த நிலையில் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் அல்லாஹுடைய விஷயத்தில், அல்லாஹுடைய ரசூலுடைய விஷயத்தில், அல்லாஹுடைய தீன் மார்க்கம் விஷயத்தில் நாம் எந்த ஒரு ஹியானத்தையும் செய்துவிடக்கூடாது, மோசடியையும் செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் மோசடிகள் என்ற அந்த பட்டியலில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மிகப்பெரிய மோசடி என்ன என்று சொன்னால் அல் ஹியானத்து ஃபி தீன், அல்லாஹுடைய தீனில் மோசடி செய்வது, அல்லாஹுடைய மார்க்கத்தில் செய்கின்ற மோசடி தான் படுபயங்கரமானது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் பார்க்க முடியும்
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இரண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களை பற்றி சொல்கிறான். அதிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, அதேபோன்று லூத் அலைஹிஸ்ஸலாம், இந்த இரு நபிமார்களுடைய மனைவிமார்களுடைய செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கிறான்? வரபல்லாஹு மசலல் லில்லதீன கஃபரும் ரஅத நூஹின் வம்ரஅத லூத்தின் கானதா தஹத அப்தைனி மின் இபாதினா சாலிஹைனி ஃபஹானதாஹுமா. அல்லாஹ் இங்கே சொல்கிறான், நிராகரிப்பாளர்களுக்கு உதாரணம். யாருக்கு? காஃபிர்கள், நிராகரிப்பாளர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் யாரை சொல்கிறான்? இரண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களை சொல்கிறான். அவர்கள்தான் முன்னுதாரணம். எதுக்கு? குஃபுருக்கு. நவூது பில்லா. என் அருமை சகோதரர்களே, அவங்க யாரு? இரண்டு சாலிகான அடியார்களுக்கு மனைவிமார்களாக இருந்தார்கள். இரண்டு சாலிகான அடியார்கள், அல்லாஹ் சொல்கிறான், இரண்டு சாலிகான அடியார்களுடைய மனைவிமார்களாக இருந்தவர்கள். ஆனால் ஃபஹானதாஹுமா, மோசடி செய்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஹானதாஹுமா, அந்த இருவரும் மோசடி செய்தார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ, அந்த நபிமார்களுக்கு அவர்களை பாதுகாக்க முடிந்ததா? பாதுகாக்க முடியவில்லை. ஏன்? அவர்கள் குஃபுர், நிராகரிப்புக்கு அவர்கள் உதாரணம், நிராகரிப்புக்கு முன்மாதிரி. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் இதை தொடர்ந்து சொல்கிறான், அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? உதுஹுலா அன்னார மஅத்தாகிலீன், நரகத்தில் நுழையக்கூடியவர்களோடு நீங்களும் நுழைந்து கொள்ளுங்கள். நறுமை சகோதரர்களே, 66வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனமாக இது இடம்பெறுகிறது. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஃபஹானதாஹுமா, அந்த இருவரும் மோசடி செய்தார்கள் என்றால் அங்கே என்ன மோசடியை அது குறிக்கிறது? அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், மஸனதா, அவர்கள் விபச்சாரம் செய்யவில்லை. அல்லாஹ் இங்கே மோசடி என்று சொல்வது எதை? விபச்சாரத்தை அல்ல. அவர்கள் முறைகேடாக நடக்கவில்லை, மானக்கேடான காரியங்களில் அவர்கள் ஈடுபடவில்லை. இங்கே அல்லாஹு தஆலா ஹியானா என்று சொல்வது என்ன? அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அந்த இரண்டு நபிமார்களும் கொண்டு வந்த ரிசாலத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப எனவே என் அருமை சகோதரர்களே, அவர்கள் மானக்கேடானவற்றை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் இந்த அகீதா, தூய்மையான தீனை ஏற்றுக்கொள்ளாததைத்தான் அல்லாஹ் இங்கே எப்படி சொல்கிறான்? ஹியானத் என்று சொல்கிறான். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்ற போது, வலைசல் முராத் ஃபஹானதாஹுமா ஃபி ஃபாஹிஷா பல் ஃபி தீன், இங்கே அல்லாஹ் அந்த இருவரும் மோசடி செய்தார்கள் என்பதுடைய பொருள் அவர்கள் மானக்கேடான காரியங்களில் ஈடுபடவில்லை, அதை இது குறிக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனில், மார்க்கத்தில் மோசடி செய்தார்கள். ஏனென்றால் நபிமார்களுடைய மனைவிமார்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த மானக்கேடான விஷயங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களே. நபிமார்கள் தூய்மையானவர்கள், நபிமார்கள் பரிசுத்தமானவர்கள். அப்ப எனவே நபிமார்களுக்கு வாழ்க்கைப்படும் அந்த பெண்கள், அவர்கள் யார்? இந்த விஷயத்தில் பரிசுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப நாம் இங்கே இந்த வசனத்திலிருந்து என்ன விளங்குகிறோம்? மிகப்பெரிய ஹியானத் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தீன்ல செய்யப்படுகின்ற மோசடி தான் மிகப்பெரிய மோசடி. என்ன? தூய்மையான ஈமானை, கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவன் குஃபுரில் இருப்பது என்பது மிகப்பெரிய மோசடியாகும். இந்த வசனத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டும், மூமின்களை அல்லாஹ் பார்த்து சொல்கிறானா இல்லையா? லா தஹூனுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு மோசடி செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மோசடி செய்யக்கூடாது, அல்லாஹ் அதே போன்ற அமானிதங்கள் விஷயத்தில் மோசடி செய்யக்கூடாது. இந்த வசனம் இறக்கி அருளப்பெற்ற பின்னணியை பற்றி நீங்கள் தஃப்சீரு தபரியிலே ஒரு செய்தியை பார்க்கலாம். அதை இமாம் தபரி அவர்கள் தனது தஃப்சீரிலே பதிவு செய்கின்றார்கள். இது அருளப்பெற்றது யாருடைய விஷயத்தில் என்று சொன்னால், அபு லுபாபா இப்னு அல் முன்தீர் ரலியல்லாஹு அன்ஹு, இவருடைய விஷயத்தில் தான் இந்த வசனம் இறக்கி அருளப்பெற்றது. என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைலா இடத்திலே இவரை ஒரு தூதுவராக அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இவரை தூதுவராக பனு குரைலா அந்த யூதர்களிடம் அனுப்புகிறார்கள். அஹ்சாபுடைய போருக்கு பிறகு எதற்காக அனுப்பினார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பு சம்பந்தமாக அவர்களுக்கு எத்தி வைப்பதற்கு. அருமை சகோதரர்களே, அவர்கள் பனு குறைலாவிடம் வந்தார்கள். வந்த நேரத்திலே அந்த பனு குறைலா யூதர்கள் என்ன கேட்டார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமது விஷயத்தில் என்ன தீர்ப்பளிக்கவிருக்கிறார்கள், எப்படி தீர்ப்பளிக்க போகின்றார்கள் என்று அபு லுபாபாவிடம் கேட்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்திலே அந்த நபி தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஃபஷார அலைஹிம் பிதாலிக, இதை அவர்கள் சைகையாக இப்படி காட்டுறாங்க. தனது கையை விழுந்து இங்கே கழுத்திலே வைத்து இந்த தொண்டை பகுதியிலே வைத்து இப்படி காட்டுகிறார்கள். அப்ப இது வந்து என்ன, உங்களை கொலை செய்வதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலின் தீர்ப்பாக இருக்கிறது. அவங்க இப்படி காட்டிட்டாங்களா? அப்படி காட்டிவிட்டு அவர்கள் திரும்புகின்ற போது அவர்களுக்கு ஒரு உணர்வு, ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது. என்ன உணர்வு? நான் இப்படி செய்தது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்பு இதுதான் என்று நான் இப்படி சைகை செய்தது, இது நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்தில் மோசடி செய்ததாக ஆகிவிட்டதோ, இது ஒரு துரோகமாக ஆகிவிட்டதோ என்று அவர்கள் பயந்தார்கள். அவர்களுக்கு ஒரு அச்சம் உருவாகிவிட்டது. என் அருமை சகோதரர்களே, அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் மீது சத்தியம் செய்கிறார்கள், அல்லாஹ் இடத்திலிருந்து எனக்கு இதற்கு தௌபா வர வேண்டும், நான் செய்த இந்த தவறுக்கு எனக்கு அல்லாஹ்விடமிருந்து தௌபா அறிவிக்கப்பட வேண்டும். மஸ்ஜிது நபவிக்கு வருகின்றார்கள். மஸ்ஜிது நபவிக்கு வந்து தன்னை ஒரு தூணிலே அப்படியே கட்டிக்கொள்கிறார்கள். ஒரு கயிற்று என்ன செய்கிறார்கள், தன்னை கட்டிக்கொள்கிறார்கள். அப்படியே பல நாட்கள், எதற்காக? அல்லாஹ்விடமிருந்து அபூலுபாபா மன்னிக்கப்பட்டு விட்டார் என்ற செய்தி வர வேண்டும். அதுவரை பசியோடு அங்கே கட்டப்பட்டவராக பல நாட்கள் இருக்கிறார். என் அருமை சகோதரர்களே, அதற்கு பிறகு அந்த செய்தியில் வருகிற சுமார் 9 நாட்களுக்கு பிறகு எந்த அளவு கண்டால் அவர் பசியின் காரணத்தால் மயக்கமுற்று விடுகிறார். நபித்தோழர்கள் வந்து சொல்கிறார்கள், நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், உங்களுக்கு அல்லாவிடமிருந்து தௌபா பாவ மன்னிப்பு வந்துவிட்டது, அல்லாஹ் மன்னித்து விட்டான். அவரை அவிழ்க்க முனைந்த போது அவர் சொல்கிறார், இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்னை வந்து அவிழ்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை வந்து அவிழ்க்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவிழ்த்து விடுகின்றார்கள். அதன் பிறகு அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுடைய வழியிலே தர்மம் செய்வதாக நான் நேர்ந்து விட்டேன், அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இப்ப கூட நீங்க மஸ்ஜிது நபவியில, அதாவது அத்தௌபா என்று சொல்லப்படுகின்ற ஒரு தூண் இருக்கிறது. அதே வடிவத்திலே இல்லாவிட்டாலும் அப்படி ஒரு தூண் இருக்கிறது. அது எந்த தூண் என்றால், இந்த நபித்தோழர் தன்னை கட்டிக்கொண்டாரே அதே அந்த தூண் தானது. அப்ப நாம் என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இதை பின்னணியாக கொண்டுதான் இந்த வசனம் இறங்கியது. மூமின்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் மோசடி செய்யக்கூடாது அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்தில் என்று இந்த வசனம் இறக்கி அருளப்பெறுகிறது. என் அருமை சகோதரர்களே, இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது சுமத்திய அமானிதம், மிகப்பெரிய அமானிதம் என்ன, நம் மீது சுமத்தப்பட்ட மிகப்பெரிய அமானிதம் என்னது, அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீனிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், அதே போன்று அல்லாஹ் நம்மீது கடமையாக்கியவைகள், இவைகள் விஷயத்தில் நாம் அலட்சியம் செய்யக்கூடாது, இது மோசடியாக அமைந்து விடுகிறது. என் அருமை சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் வரலாற்றிலே இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அதாவது இந்த செய்தி நீங்கள் புகாரியிலே 3007 செய்தியாக இது இடம்பெறுகிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் ஜுபைரையும் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மூவரையும் என்ன செய்தார்கள், நீங்கள் அதாவது ரௌலத்து ஹாக் என்ற இடத்துக்கு நீங்கள் செல்லுங்கள், அங்கு ஒரு பெண் ஒரு கடிதத்தை கொண்டு செல்கிறாள். அந்த கடிதத்தை நீங்கள் எடுத்து வாருங்கள், அந்த கடிதத்தை நீங்கள் போய் எடுத்துட்டு வர வேண்டும் என்று இம்மூவரையும் அனுப்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த இடத்தை வந்து அடைகின்ற போது அந்த பெண் அங்கு இருக்கின்றாள். அந்த பெண் அங்கு இருக்கின்றாள். அப்போது நாம் அவரிடம் கேட்டோம், என்ன கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் உன்னிடம் ஒரு கடிதம் இருக்கிறது அதை கொண்டு வருமாறு சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே அந்த பெண் சொல்கிறாள் என்னிடம் எந்த கடிதமும் இல்லை, என்னிடம் எந்த ஒரு கடிதமும் இல்லை நீங்கள் கூறுவது போன்று. அப்போது அந்த நபித்தோழர்கள் சொன்னார்கள், அதாவது நீர் அந்த கடிதத்தை தரவில்லை என்றால் அதை உமது ஆடைகளை களைந்தாவது எடுக்க வேண்டி வரும், ஏன் இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை. அந்த நேரத்திலே அவள் தனது முடியிலிருந்து அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தாள். இதை இவர்கள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து இந்த கடிதத்தை ஒப்படைக்கிறார்கள். அதிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மின் ஹாதிம் இப்னி அபி பல்தா, அவர் அதை எழுதுகிறார். ஹாதிம் இப்னு அபி பல்தாவிடமிருந்து, யாருக்கு, மக்காவிலே உள்ள முஷ்ரிக்குகளுக்கு. என்ன திட்டம் அங்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு படையெடுத்து வருகின்றார்கள் என்ற செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. அது ஒரு ரகசியமான திட்டமாக அல்லாஹ்வுடைய ரசூல் வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறார்கள், யா ஹாதிப் மா ஹாதா, கேட்கிறாங்க, ஹாதிபே இது என்ன இது என்று கேட்டார்கள். அந்த நபி தோழர் அங்கு இருக்கிறார், ஹாதிபே இது என்ன. அப்போது அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, லா தஅஜல் அலைய, நீங்கள் அவசரப்பட்டு என் விஷயத்தில் முடிவெடுத்து விடாதீர்கள், அவசரப்பட்டு என் விஷயத்திலே முடிவெடுத்து விடாதீர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் வந்து குறைஷிகளில் ஒருவனாக நான் இருக்கவில்லை, அதே போன்று அவர்களை சார்ந்து வாழக்கூடிய ஒருவனாக நான் இருந்து வந்தேன். அதேபோன்று நான் உங்களோடு ஹிஜ்ரத் செய்து நான் என்ன செய்தேன், மதீனாவுக்கு வந்தேன், ஆனால் மக்காவிலே, அதாவது குறைஷிகளுடைய சொத்துக்கள் பாதுகாப்பாக இருப்பது போன்று எனது சொத்துகள் அங்கு பாதுகாப்பாக இல்லை, எனவே அதற்கு ஒரு பாதுகாப்புக்காக தான் இந்த செய்தியை நான் அனுப்பினேன் என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அதேபோன்று உறவினர்களை காப்பாற்ற விரும்பினேன் என்ற ஒரு கருத்தை சொல்கின்ற போது, என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொன்ன முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது ஹாதிப் இப்னு அபி பல்தா உங்களுக்கு உண்மையை தான் சொன்னார், சதக்கக்கும், அவர் சொன்னது உண்மை, அவருடைய வேற எந்த ஒரு நோக்கமும் இருக்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, தஅனி, விடுங்கள், அத்ரிப் உனக ஹாதல் முனாஃபிக், நான் அந்த முனாஃபிக்குடைய கழுத்தை துண்டித்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு கத் ஷஹித பத்ரா, அவர் பத்ர் களத்திலே, பத்ருடைய போரில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர், பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். எனவே அல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்தில் எதை நாடியிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதே போன்று பத்ரிலே கலந்து கொண்டவர்களுக்கு விரும்பியவாறு செயல்பட முடியும், ஏன், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செய்தியிலிருந்து அறிஞர்கள் ஒரு விளக்கத்தை சொல்வார்கள், அவர் பத்ரிலே கலந்து கொள்ளவில்லை என்றால் கொல்லப்படுவதற்கு தகுதியானவராக இருந்திருப்பார். பத்ரில அவர் கலந்து கொள்ளவில்லை என்றால் கொல்லப்படுவதற்கு தகுதியான ஒருவராக இருந்திருப்பார். ஏனென்றால் இங்கு ஒரு மோசடி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே இந்த ஹதீஸில் இருந்து அறிஞர்கள் சொல்கிறார்கள், அப்ப இப்படியான மோசடிகள் என்பது என்ன மோசடி, மோசடிகள் என்பது பல படித்தரங்கள் இருக்கும், ஒரு மோசடி இன்னொரு மோசடி விட பயங்கரமானதாக இருக்கும். இந்த மோசடி என்பது அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய தீன், அதே போன்று ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு இழைக்கப்படுகின்ற துரோகமாக இது இருக்கிறது. அப்ப இதற்காக ஒருவர் என்ன செய்யப்படுவார், கொல்லப்படுவார் என்பதை இந்த ஹதீஸிலிருந்தே அறிஞர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியிலிருந்தும் நாம் எதை விளங்குகிறோம் என்று சொன்னால், அப்ப ஹியானத் என்பது ஒரு பயங்கரமான குற்றம், மோசடி என்பது ஒரு பயங்கரமான குற்றம். ஏனென்று சொன்னால் அறிஞர்கள் என்ன குறிப்பிடுவார்கள், எதிரிகளை விட பயங்கரமானவர்கள் யாரு? எதிரிகளை விட பயங்கரமானவர்கள் முனாஃபிக்குகள் இல்லையா? அபூஜகளை விட பயங்கரமானவன் யார்? அப்துல்லாஹ் இப்னு உபை. ஏனென்றால் அபூஜகல் என்பவன் நேரடியாக எதிர்க்கக்கூடியவனாக இருந்தான், அவனுடைய எதிர்ப்பு தெளிவாக தெரிந்தது. ஆனால் மதீனாவிலே வாழ்ந்த முனாஃபிக்குகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாம் என்ற ஒரு போர்வையை போர்த்தியிருந்தார்கள், வெளிப்படையாக இஸ்லாம் என்ற ஒரு போர்வையை போர்த்தியிருந்தார்கள். ஆனால் உள்ளே குஃபர் இருந்தது, உள்ளே நிஃபாக் இருந்தது. இவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்களும் எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்தாங்க, கொஞ்சம் சுபஹானல்லாஹ் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட்டு ஒரு மாதத்துக்கு மேலான காலம் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உருவாகியதா இல்லையா? இது சஹாபாக்களுக்கு எவ்வளவு கவலை அளித்தது. இந்த இந்த நிகழ்வினுடைய பின்னணியில் இருக்கக்கூடியவன் யார்? அப்துல்லாஹ் இப்னு உபை. அந்த முனாஃபிக் தான் இந்த சூழ்ச்சியின் பின்னால் இருக்கிறான். அப்ப இது ஹியானத், இது மோசடி. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, ஒருவர் என்னை நம்புகிறார், உங்களை நம்புகிறார், அப்படி நம்பி இருக்கும் நிலையில் மோசடி செய்வதென்பது ஒரு பெரும் குற்றம். தெளிவாக எதிர்ப்பு தெளிவாக தெரிகிறது, அவன் எதிரியாக இருக்கிறான். எதிரி மோசடி செய்கிறான் என்றால் பிரச்சனை கிடையாது, என்ன எதிரி அவன், இது அப்படி அல்ல. இது நம்பி களத்தறுப்பு என்று சொல்றோமா இல்லையா? நம்பி களத்தறுக்கிற வேலை என்று சொல்றோம். அப்ப நம்பி என்ன செய்யறது? மோசடி செய்வது. என் அருமை சகோதரர்களே, இது சம்பந்தமாக வரக்கூடிய எச்சரிக்கைகள் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான். இந்த ஹியானத், மோசடி என்பது மின் சிஃபாத்தில் யஹூத், யூதர்களுடைய ஒரு பண்பு. இது இந்த ஹியானத், மோசடி என்பது யூதர்களின் ஒரு பண்பு. நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம், 5வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிமா நக்துஹும் மீஸாகஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா. அல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்தார்கள்? ரப்போடு செய்த அந்த உடன்படிக்கையை அவர்கள் முறித்து விட்ட போது அல்லாஹ் அவர்களை சபித்ததாக சொல்கிறார். நாம் அவர்களை லஅன்னாஹும் சபித்து விட்டோம். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய இதயங்கள் அப்படியே கல் நெஞ்சங்களாக அவைகளை நாம் ஆக்கிவிட்டோம். எதனுடைய விளைவு இது? ரப்போடு செய்த அந்த உறுதிமொழியை அவர்கள் மீறிய போது, ரப்புக்கு அடிபணிந்து வாழ்வதாக அவர்கள் செய்த அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் மாறு செய்த போது அல்லாஹ் அவர்களை சபித்ததாக சொல்கிறான். அல்லாஹ்வுடைய உள்ளங்களை இறுகச் செய்ததாக, கல் நெஞ்சங்களாக ஆக்கியதாக சொல்கிறான். அது மாத்திரமல்ல, யுஹர்ரிஃபூனல் கலிம அம்மவாதுஹி, இறை வசனங்களை அதற்குரிய சரியான இடங்களிலிருந்து அவர்கள் மாற்றினார்கள், அந்த மோசடியையும் செய்தார்கள். வனசு ஹல்லம் மிம்மா துக்கிரூபிஹி, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போதனைகளில் பெரும் பகுதி அவர்கள் மறந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வலா தஸாலு தத்லியு அலா கைனதி மின்ஹும் இல்லா கலீலம் மின்ஹும், ஆகவே அவர்களில் சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் மோசடியில் தொடர்ந்து இருப்பதை நபியே நீங்கள் காண்பீர்கள். யாரு? சொற்பமான ஒரு சாராரை தவிர கூடுதலான ஒரு சாரார் தொடர்ந்து எதில் இருப்பாங்களா? மோசடியில். கியாமத் நாள் வரை இந்த நிலைதான் இவர்களிடம், இந்த மோசடி என்பது இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், அவர்களை மன்னித்து புறக்கணித்து விடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அப்போ ஒரு யூதர்களுடைய ஒரு பண்பு ஒரு மூமினிடம் வரக்கூடாது இல்லையா? யூதர்களுடைய மோசமான ஒரு பண்பு தான் ஹியானத், என்ன? மோசடி. இந்த பண்பு ஒரு மூமினிடம் இருக்கக்கூடாது. அடுத்து இந்த பண்பு யாரிடம் இருந்தது? முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை சொல்லும் போது அத்தர்குல் அஸ்வல், நரகத்தில ஆக கீழ்பகுதியில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அந்த முனாஃபிக்குகளுடைய பண்புதான் இந்த மோசடி, ஹியானத். இது நம்மிடம் வரக்கூடாது. ஏனென்றால் மூமின்கள் ஈமானை கொண்டு சிறப்பிக்கப்பட்டவர்கள் இல்லையா? ஈமான் என்றால் என்ன? நம்பிக்கை இல்லையா? அப்ப நம்பிக்கை என்பது மோசடிக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது. எனவே மூமினிடம் இந்த மோசமான பண்பு ஒருபோதும் வந்துவிடக் கூடாது. எனருமை சகோதரர்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிஃபாக்குடைய இந்த ஹியானத்துடைய வடிவங்களை சொன்னார்கள் இல்லையா. இந்த மோசடியுடைய வடிவங்களை சொல்கின்ற போது புகாரியில் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம், 6058 செய்தியாக வருகிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது தஜிது மின் ஷர்ரின் நாஸி யௌமல் கியாமா, மறுமையில் மிக மோசமான மனிதர்கள், மறுமையில் மிக மோசமான மனிதர்கள் யார் என்று சொன்னால், யாரிடத்தில், இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகவும் மோசமானவர்கள் கெட்டவர்கள் யார் என்றால், தல் வஜ்ஹைன், இரண்டு முகங்களை உடையவர்கள், இரு முகங்களை உடையவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமானவர்கள். அல்லதி யதி ஹாஉலாய் பிவஜ்ஹின் வ ஹாஉலாய் பிவஜ்ஹின், அவர்கள் ஒரு சாராரிடம் வரும்போது ஒரு முகத்தோடு வருவாங்க, இன்னொரு சாராரிடம் வரும்போது இன்னொரு முகத்தோடு வருவாங்க. இவர்கள் தான் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமானவர்கள். நறுமை சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்விடத்தில் எம்மை மோசமாக்கக்கூடிய இந்த பண்பு எம்மிடம் வரக்கூடாது. நினைச்சு பாருங்க, மக்களிடத்தில் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக, என்னது, மக்களிடத்தில் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக எவ்வளவு நாளை கிடைக்க போகுது, அந்த நல்ல பேர் ஒரு நாள் ஒரு சில நாட்களோடு முடிந்துவிடும், அது மங்கிவிடும், அல்லது அவன் மரணத்தோடு முடிந்துவிடும். மக்களிடத்தில் நல்ல பேர் எடுப்பதற்காக ஒருவன் இந்த வேஷத்தை போடுவான் என்றார். இந்த வேஷம் இரண்டு முகம், இவர்களுக்கு ஒரு முகத்தை காட்டுவது, அவர்களுக்கு ஒரு முகத்தை காட்டுவது. இந்த நிலை இருக்குமாக இருந்தால் இவன் அல்லாஹ்விடத்தில் மிக கெட்டவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வருவார்கள், நஷ்ஹது, நாம் சாட்சி சொல்கிறோம், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல், அப்படித்தான் சொல்வார்கள், நீங்க தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நாம் சாட்சி சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும், அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அதே நேரத்தில் அவர்களுடைய சகாக்களிடம் சென்று விட்டால் என்ன சொல்வார்கள், நாம் அவர்களை பரிகசிக்கிறோம், அவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், பரிகசிக்கிறோம், ஏளனம் செய்கிறோம், நாம் உங்களோடு தான் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள், பரிகசித்துக் கொள்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, ஹியானத் மோசடியுடைய நிஃபாக்குடைய வடிவம் தான் இருமுகங்கள். அப்ப இந்த நிலை இருக்கக்கூடாது, தெளிவான நிலை இருக்க வேண்டும். குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு மூமினிடம் ஒரு முகம் தான் இல்லையா, இருமுகங்கள் இருக்கக்கூடாது. மக்களிடத்தில் நல்ல பேர் எடுப்பதற்காக இந்த நிலை நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் மறுமையில் நமக்கு கூலி வழங்கப் போவது அல்லாஹ், மனிதர்களை வழங்க போறாங்க, மறுமையில் நமக்கு கூலி தரப்போவது அல்லாஹ். அப்ப அல்லாஹ்விடம் நாம் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும், வேறு யாரிடமும் நாம் நல்ல மனிதன் என்று சொன்ன என்னது, மோசமா நடக்கிறது என்பது அல்ல, நாம் மார்க்கம் சொன்னபடி நடக்க வேண்டும். அப்போது அல்லாஹ் மக்களிடத்திலும் நமக்கு அன்பை ஏற்படுத்துவான், மக்களுடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் அன்பை உருவாக்குவான், அந்த சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இது ஹியானத்தினுடைய வடிவம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், 22 அத்தியாயம் 38 வசனத்திலே சொல்கிறான், இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனு, மூமின்களுக்காக போராடுவது யார், அல்லாஹ். மூமின்களை பாதுகாப்பதற்காக, மூமின்களை பாதுகாப்பதற்காக போரிடுவது அல்லாஹ். அப்போ இது ஈமானுக்கு கிடைத்த சிறப்பு, ஒரு மூமினுக்கு கிடைத்த சிறப்பு, மூமினை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அருமையான சகோதரர்களே, நமது வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அருள்கள் நமது கண்களுக்கு தெரியாமல் இருக்கின்றன, நாம் அதை உணராமல் இருக்கிறோம். அல்லாஹ் எம்மை எவ்வளவு இடங்களில் பாதுகாக்கிறான், சுபஹானல்லாஹ், நமக்கு தெரியுமா, அல்லாஹு தஆலா நம்மை எத்தனை இடங்களில் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எம்மை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், மூமின்களை அவன் பாதுகாப்பதாக, மூமின்களுக்காக அவன் பொறுப்பேற்றிருப்பதாக சொல்கிறான். இன் அல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல ஹவ்வானின் கஃபூர், அல்லாஹ் யாரை நேசிப்பதில்லை தெரியுமா, மோசடிக்காரர்கள், நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை, மோசடி செய்யக்கூடியவர்கள், நிராகரிப்பை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, மோசடி என்ற பண்பு அல்லாஹ் நேசிக்காத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பண்பு. அப்போ ஒரு மூமினிடம் இந்த பண்பு இருக்கக்கூடாது. ஒரு மூமின் எதை பார்க்க வேண்டும், அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்புகள் என்ன, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பண்புகள் என்ன, அந்த பண்புகளை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் எந்த பண்புகளை வெறுக்கிறான், அந்த வெறுக்கக்கூடிய பண்புகள் எனது வாழ்வில் வந்துவிடக் கூடாது. எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பண்பாக இந்த ஹியானத்தை குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த பண்பு நமது வாழ்வில் வந்துவிடக் கூடாது. அதே போன்று இது தொடர்பாக குர்ஆன் சொல்கின்ற செய்திகளிலே நாம் பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், ஃபஇம்மா தகாஃபன்ன மின் கௌமின் ஹியானதன் ஃபன்பித் இலைஹிம் அலா சவா இன் அல்லாஹ் லா யுஹிப்புல் ஹாயினீன். எட்டாவது அத்தியாயத்தினுடைய 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உம்முடன் உடன்படிக்கை செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டத்தாராவது மோசம் செய்வார்கள் என்றால், அந்த ஒப்பந்தத்தில் நபியை மோசடி செய்வார்கள் என்று சொன்னால், அதை நீங்கள் அஞ்சினால் நீங்கள் அதற்கு சமமாக அவ்வுடன்படிக்கையை அவர்களிடமே எரிந்து விடுங்கள். அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் எந்த பெருமதியும் இல்லைன்றா, அவங்க போட்ட ஒப்பந்தத்தை அவர்களே மீறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த மோசடிக்காரர்களுக்கு அவர்களுடைய முகத்திலேயே அவர்களுடைய ஒப்பந்தத்தை எரிந்து விடுங்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன். அல்லாஹ் மோசடி செய்யக்கூடியவர்களை, மோசடிக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அப்ப இந்த வசனம் எதை சொல்கிறது என்று சொன்னால், மோசடிக்காரர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை, அவர்களுடைய ஒப்பந்தத்துக்கு எந்த பெருமதியும் இல்லை என்பதை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். எனவே என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் அல் குர்ஆனிலே இன்னும் பார்க்கலாம், 4வது அத்தியாயத்தினுடைய 107வது வசனத்திலிருந்து 109வது வசனம் வரை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்திகளில், வலா துஜாதில் அனில்லதீன யஹ்தானூன அன்ஃபுஸஹும் இன் அல்லாஹ லா யுஹிப்பு மன் கான ஹவ்வானன் அசீமா. நபியே, யார் அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான், பிறருக்கு தீமை செய்து அதனால் தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்களே, தமக்குத்தாமே மோசடி செய்து கொண்டார்களே, அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் வாதிட வேண்டாம், அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் வாதிட வேண்டாம். ஏனென்றால் இந்த கொடிய பாவியான சதி செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை, அல்லாஹ் இவர்களை நேசிப்பதில்லை. இவர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, யஸ்தஃபூன மினன் நாஸ், அவர்களுடைய சதிகளை மோசடிகளை எல்லாம் மனிதர்களிடமிருந்து மறைத்து விடுகிறார்கள். மனிதர்களிடமிருந்து என்ன செய்கிறாங்க, அந்த மோசடிகளை எல்லாம் மறைத்து விடுகிறார்கள். ஆனால் வலா யஸ்தஃபூன மின் அல்லாஹ், அந்த மோசடிகளை அல்லாவிடம் என்ன செய்ய முடியாது, அதை மறைக்க முடியாது, அந்த மோசடிகளை அல்லாவிடமிருந்து மறைக்க முடியாது. அதே மாத்திரமல்ல, அவன் பொருந்தி கொள்ளாத அந்த ரப்புல் ஆலமீன் பொருந்தி கொள்ளாத சொற்களில் அவர்கள் இரவில் சதி செய்து ஆலோசனை செய்யும் போது அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான். அவங்க உட்கார்ந்து திட்டம் போடுவார்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக, நபித்தோழர்களுக்கு எதிராக அவர்கள் அந்த சதிகளை போடும் போது அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறான், அவனுடைய இல்ம் யாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்க யாருடைய விஷயத்தில் வாதிடக்கூடாது என்று சொன்னா, மோசடிக்காரர்கள், மோசடி செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்க வாதிட வேண்டியதில்லை, அவர்களுக்கு சார்பாக நீங்கள் பேச வேண்டியதில்லை. அவர்கள் ஏன் மோசடிக்காரர்கள், அவர்கள் மக்களுக்கு இஸ்லாத்துக்கு தீனுக்கு சதி செய்கிறார்கள், அதை மக்கள் கண்டுகொள்ளாவிட்டாலும் அல்லாஹ் அதை கண்டுகொண்டவனாக இருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையிலே குர்ஆனிலே நீங்கள் தொடர்ந்து இது சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களிலே இன்னும் ஒரு இடத்திலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியை பார்த்து நீங்கள் மோசடிக்காரர்களுக்காக நீங்கள் வாதிட வேண்டாம், மோசடிக்காரர்களுக்காக வாதிடக்கூடியவர்கள் ஒருவராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். இது சம்பந்தமாக, இதனுடைய பின்னணி சம்பந்தமாக வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற போது, என் அருமை சகோதரர்களே, பனு உபைரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், இவர்கள் நயவஞ்சகத் நிஃபாக்குக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு கோத்திரம். இவர் இந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ரிஃபா என்ற ஒரு நபித்தோழர், அதாவது ரிஃபாத் இப்னு ஸைத், இந்த நபித்தோழருடைய ஒரு பொருளை திருடி விடுகிறார், ஒரு ஆயுதத்தை, ஒரு பொருளை திருடி விடுகின்றார் இந்த பனு உபைரிக் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர். அப்ப இது திருடப்பட்டவுடன் இந்த நபித்தோழர் தனது சகோதரனுடைய மகனாக இருக்கக்கூடிய கதாதா அவரிடம் வந்து இந்த செய்தியை சொல்கிறார்கள். என்னுடைய இப்படி ஒரு பொருள் திருடப்பட்டு விட்டது, இதை இவர்கள் தான் இதை என்ன செய்திருக்க வேண்டும், இதை திருடி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் என்ன அதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்றார், லபீதி பின் சஹல் என்ற ஒரு பெயரையும் சொல்கிறார், இவர் தான் என்ன செய்திருக்க வேண்டும், இதை செய்திருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியை கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து இதை சொல்கிறார்கள். இதை சொன்னபோது, இந்த செய்தியை எத்தி வைத்த போது, என் அருமையான சகோதரர்களே, அந்த பனு உபைர் கோத்திரத்தைச் சேர்ந்த உசைர் இப்னு அமர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறாரு, அந்த திருடியவருக்கு சார்பாக வாதிடுகிறார். அவர் வந்து இவர்கள் எந்த ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றத்தை சுமத்தி விட்டார்கள், திருடியதாக சொல்கிறார்கள், எந்த ஒரு ஆதாரம் அவர்களுக்கு அதுக்கு கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க ஆதாரம் எதுவும் கிடையாது. அப்போ ஆதாரம் எதுவும் கிடையாது என்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அந்த உள்ளமும் அவர்களின் பக்கம் சாகிறது என்றால் அவருடைய வாதங்கள், அவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள் அப்போ அவர்கள் பக்கம் சாகின்றது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். யாருடைய விஷயத்தில், அந்த நபித்தோழர்கள் தான் உண்மையாளர்கள், அவருடைய பொருள் திருடப்பட்டிருக்கிறது என்ற அந்த செய்தியை சொல்லக்கூடிய விதமாக இந்த வசனங்கள் அருளப்பெறுகிறது. அப்போ எனவே நறுமையான சொல், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ நபி அவங்க வளம் என்ன சொல்லுவாங்க, என்னிடத்தில் நீங்கள் சில வழக்குகள் எடுத்துகிட்டு வருவீங்க, சில பிரச்சனைகளை கொண்டு வருவீங்க, உங்களுடைய வாதத்திறமையை வைத்து நான் தீர்ப்பளிப்பேன், உங்களுடைய வாதத்திறமையை வைத்து நான் தீர்ப்பளிப்பேன். சில நேரம் நான் யாருக்கு தீர்ப்பளிக்கிறேனோ அவர் என்ன செய்திருக்கலாம், அநியாயமாக தனது சகோதரனுடைய பொருளை அபகரித்திருக்கலாம். அப்படி செய்வார் என்றால் அது நரகத்தினுடைய ஒரு பெரும் ஒரு நெருப்பு, அது நரகத்தினுடைய ஒரு நெருப்பு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் சொன்னாங்க, நானும் இப்படித்தான் உங்களுடைய வாதங்களை வைத்துத்தான் தீர்ப்பளிப்பேன். எனவே அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் இங்கும் தீர்ப்பளிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், என்ன சொல்றான், மோசடிக்காரர்களுடைய பக்கம் நீங்கள் நிற்க வேண்டாம், அவர்கள் யாரு, மோசடிக்காரர்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த மோசடி என்பது பயங்கரமான ஒரு குற்றமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதை மிக கடுமையாக குர்ஆனின் மூலம் எச்சரித்திருக்கிறான், பல சந்தர்ப்பங்களிலே எச்சரித்திருக்கிறான். இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளிலே நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலும் ஒரு செய்தி வருகிறது. நீங்க பாருங்க, வக்கால் அல் மலிக், அந்த அரசர் என்ன சொல்றாரு, கனவுக்குரிய விளக்கத்தை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருக்கிறாங்க, சிறை வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாங்க, அரசர் கண்ட அந்த கனவுக்குரிய விளக்கத்தை பணியாளன் மூலமாக அரசருக்கு அந்த செய்தி போய் சேர்ந்தவுடன் அவர் என்ன பார்க்கிறாரு, இவர் ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறாரே, இப்படியெல்லாம் கனவுக்கு அற்புதமான விளக்கம் சொல்கிறாரே என்று அந்த அரசர் என்ன செய்கிறாரு, தூணி பிஹி, அவரை அழைத்து வாருங்கள், அவரை எனது சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள். அந்த நேரத்தில் ஃபலம்மா ஜஅஹு ரசூல், அரசரிடமிருந்து அந்த தூதுவர் வந்து என்ன சொல்கிறாரு, உங்களை அரசர் அழைத்து வருமாறு சொன்னார், அரசர் அழைத்து வருமாறு சொன்னார். இவர் சிறையில் பல ஆண்டுகள் வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாரு, கழித்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இல்லை, திரும்ப நீங்க உங்களோட அரசர்கிட்ட போய் சொல்லுங்க, என்னது, அந்த அரசரிடம் போய் கேளுங்க, மன்னரிடம் போய் கேளுங்க, கைகளை வெட்டி கொண்டார்களே அந்த பெண்களுடைய விஷயம் என்ன, அது சம்பந்தமா என்ன சொல்றீங்க, அவர்களுடைய விஷயம் என்ன, எனது ரப் அவர்களுடைய சூழ்ச்சிகளை மிக அறிந்திருக்கிறான், என்னுடைய ரப் அவர்களுடைய சூழ்ச்சியை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். அந்த நேரத்திலே அரசர் என்ன செய்கிறாரு, அந்த பெண்களை எல்லாம் அழைத்து கேட்கிறார், என்ன கேட்கிறாரு, அதாவது நீங்கள் கைகளை வெட்டி கொண்ட அந்த பெண்களை அழைத்து கேட்கிறார்கள், நீங்கள் யூசுபை என்ன செய்தீர்கள், தவறாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அழைத்தீர்களே, அது சம்பந்தமாக அங்கு கேட்கின்ற போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த பெண்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எம்மை காப்பானாக, அல்லாஹ் எம்மை காப்பானாக, நாம் யூசுஃபை ஒரு நல்ல மனிதராகத்தான் கண்டோம், அவரிடம் எந்த ஒரு கெடுதியும் இருக்கவில்லை, அவரிடத்தில் எந்த ஒரு கெடுதியும் இருக்கவில்லை, மா அலிம்னா அலைஹி மின் சூ, எந்த ஒரு கெடுதியும் அவரிடம் இருக்கவில்லை. என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே இம்ராத்துல் அசீஸ் அசீஸுடைய மனைவி என்ன அங்கே சொன்னார்கள் என்று சொன்னால், அல் ஆன ஹஸ் ஹசல் ஹக், இப்போதுதான் சத்தியம் எனது உண்மை வெளிப்பட்டிருக்கிறது, நான் தான் எனது விருப்பத்துக்கு இணங்குமாறு அவரை வற்புறுத்தினேன் என்று அந்த பெண் சொன்னாள். அனராவத்து, நான் தான் எனது ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்தினேன். என் அருமையான சகோதரர்களே, அவர் நிச்சயமாக உண்மையாளர்கள் என்றும் உள்ள ஒருவராக இருக்கிறார். இன்னஹு லமினஸ் சாதிகீன். என் அருமையான சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு யூசுப் அலை இஸ்லாம் இந்த நிகழ்வுக்கு என்ன சொல்றாங்க, தாலிக்க லியலம, ஏன் நான் இத மன்னரிடம் கேட்குமாறு சொன்னேன் என்று சொன்னால், அவர் அறிந்து கொள்ள வேண்டும், அந்நீலம் அஹுன்ஹு பில் கைப், நான் அவருக்கு மறைவில் மோசடி செய்யவில்லை, துரோகம் செய்யவில்லை, நான் அவருடைய வீட்டிலே வளர்ந்தேன் என்று சொன்னால், அந்த வீட்டிலே நான் வளர்க்கப்பட்டேன் என்று சொன்னால், நான் என்ன செய்யல, அந்த வீட்டிலே இருந்து கொண்டு நான் மன்னருக்கு அரசருக்கு நான் மோசடி செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதை நான் கேட்குமாறு சொன்னேன். என் அருமையான சகோதரர்களை, தன்னுடைய பரிசுத்த தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளோ காலம் இருந்தாங்க பாருங்க, தன்னுடைய அந்த தூய்மையான தன்மையை வெளிப்படுத்துவதற்கு எத்தனை ஆண்டுகள் சிறையிலே கழித்தார்கள். சுபஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், வஅன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் காயினீன், நிச்சயமாக அல்லாஹ் துரோகிகளின் சதியை நடைபெற விடுவதில்லை என்பதை அறிவிப்பதற்கும் சேர்த்தென்று அவர்கள் சொன்னார்கள். துரோகிகளுடைய சதிகள் நிச்சயமாக வெளிப்படுத்தப்படும், அந்த சதிகள் அல்லாஹ் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவான். இங்கு இல்லாவிட்டாலும் மறுமையில் உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மோசடிக்கும் ஒவ்வொரு கொடி இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு துரோகத்துக்கும் மோசடிக்கும் தனித்தனியாக தனித்தனியாக கொடிகள் போடப்பட்டிருக்கும், அந்த கொடிகளின் கீழ் தான் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஏன், மறுமையில் அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட வேண்டும், இவர்கள் துரோகிகள், இன்ன இன்ன மோசடிகளை உம்மத்துக்கு செய்தவர்கள், தீனுக்கு செய்தவர்கள், மார்க்கத்துக்கு செய்தவர்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக அல்லாஹ் அப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்வான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நபிமார்கள் யார், உமனா, நம்பிக்கையாளர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார்கள், அலா து அம்மினூனி, என்னை நீங்கள் நம்ப மாட்டீர்களா, வான அமீனும் மன் ஃபிஸ் ஸமா, நான் வானத்தில் உள்ளவனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன். அப்ப எனவே நபிமார்கள் அனைவர்களும் என்ன சொன்னார்கள், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நான் உங்களுக்கு நம்பகமான ஒரு தூதராக இருக்கிறேன், ரசூலாக இருக்கிறேன். என் அருமை சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நண்பகத்தன்மையை நிரூபித்தார்கள். அதை நிரூபிப்பதற்காக என்ன செய்தார்கள், அவர்கள் சிறையிலே பல ஆண்டுகள் கழித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இந்த ஹியானத், இந்த மோசடி என்ற மோசமான பண்பு, இமாம் தஃப்ஸீர் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த மோசடி என்பது எல்லா பாவங்களோடும் சம்பந்தப்படும், எல்லா பாவங்களோடும் இது தொடரப்படும், பெரும் பாவங்களோடும் சிறிய பாவங்களோடும் இது தொடரப்படும் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அனைத்து பாவங்களையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த ஹியானத் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த மோசமான பண்பை விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய ஒரு துஆவை பாருங்கள், அபூதாவதில் இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கின்றார்கள், 1549வது செய்தி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜூ ஃபஇன்னஹு பிஸல் வஜீ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியை விட்டும் பட்டினியை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். அது ஒரு மோசமான ஒரு நிலை, அது ரசூலுல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். அஊது பிக்க மினல் ஹியானா, யா அல்லாஹ் நான் உன்னிடம் மோசடியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஃபஇன்னஹா பிஸத்தில் பிதானா, அது மோசமான ஒரு உள்ரங்கம், அது ஏண்டா ஹியானத் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, மோசடி என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, அது ஒரு மோசமான ஒரு நோய் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். நிறைய நேரங்கள் எடுத்து பாருங்க, யாராவது ஒருத்தர் நமக்கு மோசடி செய்தா அதுக்கு பதிலடி கொடுக்கத்தான் உள்ளம் சொல்லும், அதே போன்று அவனுக்கும் மோசடி செய்ய வேண்டும், அவனையும் கருவறுக்க வேண்டும் என்று உள்ளம் சொல்லும். ஆனால் ஒரு மூமின் அதை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அகமதிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 8440வது செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், கபில ஸா, மறுமை நிகழ்வதற்கு முன்னால் உருவாகின்ற நிலை, மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் உருவாகின்ற நிலை என்ன, மோசடிகள், ஹத்தா, மோசடிகள் உருவாகும். எந்த அளவுக்கு மோசடிகள் தெரியுமா? அங்கே உண்மையாளர்கள் பொய்ப்பிக்கப்படுவார்கள். யுகத்திபு ஃபீஹ சாதிக், உண்மையாளர்கள் என்ன செய்யப்படுவாங்க? பொய்ப்பிக்கப்படுவார்கள். வயுசத்திகு ஃபீஹல் காதிப், அதே போன்று பொய்யர்கள் உண்மைப்படுத்தப்படுவார்கள். நாங்கள் பார்க்குறோமா இல்லையா இந்த உலகத்தில்? அதுதான் நிலைமை. யாரிடத்துல ஆட்சி இருக்கிறதோ, அதிகாரம் இருக்கிறதோ, மீடியா இருக்கிறதோ, அவங்க என்ன செய்யலாம்? எதையும் சாதிக்கலாம். அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், மறுமைக்கு முன்னால் இப்படி ஒரு நிலை உருவாகும். என்ன? உண்மையாளர்கள் பொய்யர்களாக அடையாளப்படுத்தப்படுவார்கள். பொய்யர்கள் சமூகத்தில் அவங்க தான் யாரு? யோக்கியமானவர்கள். உண்மையாளர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுவார்கள். வயுஹை வயுஹவ்வினு ஃபீஹல் அமீன், நம்பிக்கையான மனிதர் மோசடிக்காரன் என்று அடையாளப்படுத்தப்படுவான் சமூகத்தில். யாரு? நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதன் மோசடிக்காரனாக சமூகத்தில் அடையாளப்படுத்தப்படுவான். வை உத்தமனு ஃபீஹல் ஹாயின், அதே போன்று மோசடிக்காரனை நம்பிக்கைக்குரியவனாகவும், நம்பிக்கைக்குரியவனை மோசடிக்காரனாகவும் சமூகம் அடையாளப்படுத்தும். வயந்தி குஃபிஹர் ருவைபிதா, ருவைபிதாக்கள் பேசுவார்கள். ருவைபிதாக்களுக்கு என்ன செய்யும்? அவங்களுக்கு மீடியா வரும், எல்லாம் அவர்களுக்கு அனைத்தும் வரும். சஹாபாக்களுக்கு எதிராக யார் ருவைபிதாக்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ருவைபிதாக்கள் என்று சொன்னால் அதாவது அறிவீனர்கள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவாங்க. யார் அறிவீனர்கள்? மடையர்கள் பொதுவான விஷயங்களையெல்லாம் எடுத்து பேசுவார்கள். அப்படி ஒரு நிலை உருவாகும். என் அருமையான சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம், யாருக்கும் எழுதலாம், யாருக்கும் என்னது, அனைவரும் அனைத்து வசதியும் வந்து விட்டது என்று பார்க்கிறோம். அப்போ நிலைமை எப்படி இருக்கிறது? அப்போ சிலர்கள் தங்களுக்கு தெரியாத விஷயங்கள், முழுமையான அறிவில்லாத விஷயங்களை எல்லாம் தங்களுடைய கையில் எடுத்து தீர்ப்பளிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, அதாவது பிறரை பார்த்து பொய்யர்கள் என்றும், அதே போன்று மோசடிக்காரர்கள், இது போன்ற வார்த்தைகள். அப்போ எனவே என் அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்கு முன்னால் ஏற்படுகின்ற இந்த குழப்பங்கள், இந்த ஃபித்னாக்கள் இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரியான குழப்பங்களுக்குள் நாம் ஆளாகிவிடக்கூடாது. இந்த நிலைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த ஹியானத், மோசடியை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ, அதுபோன்று நாமும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த தலைப்பிலே இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன, அவற்றை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.